On a Thursday
எருசலேமில் வேளைக்கிழமை மாலையில் பஸ்காவை ஆசரிக்க மேலறையில் தன் சீஷர்களை இயேசு சந்தித்தார். அவருடன் சேர்ந்திருந்த மனிதர்கள் அந்த உணவு ஒரு நாள் கடைசி விருந்து என்று அழைக்கப்படும் என அறியவில்லை. அதை அவர்கள் அறிந்தாலும் அதன் அர்த்தம் என்ன என தெரிந்திருந்தாலும் அவர்கள் அழுதியிருப்பர். அவர்களது போதகர் எனினும் கெத்செமனே மற்றும் கல்கத்தாவின் வேதனையின் விரைவில் தொடங்கும் என பரிபூர்ணமாக அறிந்திருந்தார். வரலாற்றின் இரண்டு மணி நேரங்கள் உறுதியாக தெரிந்தது. இருப்பினும் இயேசு அவர்களிடம் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபவத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தேன். குழப்பமும் நிச்சயமற்ற நிலைமையிலும் துன்மார்க்கத்தாலும் பழிவாங்குதலிலும் அடையாளப்படுத்தப்படும் எனக்கு கர்த்தர் தீர்க்கு சனிசனம் சொன்ன நேரத்தின் யுகத்தில் இன்று நாம் வாழ்கிறோம். உபவத்திரமும் கடினமான நேரங்களும் வரலாம். இருப்பினும் திடன் கொள்ளவும் களி கூறவும் நமக்கு காரணங்கள் உள்ளன. தன் குமாரத்தையின் திரும்பி வரும் ஆயத்தில் தேவன் தன் சபையையும் ராஜ்யத்தையும் மறுஸ்தாபிதம் செய்த கடைசி ஊழிய காலத்தில் நாம் வாழ்கிறோம். 2004 ஏப்ரல் பொது மாநாட்டில் தலைவர் வாயிட் கே பாக்கர் ஒருமுறை தன் பேரப்பிள்ளைகளை பற்றியும் அவர்கள் வசிக்கிற அதிக துயரம் வாய்ந்த உலகம் பற்றியும் பேசினார். அவர் சொன்னார், தங்கள் வாழ்நாளில் ஓட்டத்தில் அநேக சம்பவங்கள் நடப்பதை பார்ப்பார்கள். இவற்றில் சில அவர்கள் தைரியத்தை குறைத்து அவர்களது விசுவாசத்தை சோதிக்கும். ஆனால் உதவிக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் ஜெபத்துடன் அவர்கள் நாடினால் எதிரான காரியங்களுக்கு எதிராக அவர்கள் வல்லமை கொடுக்கப்படுவார்கள். பின்பு அவர் சொன்னார், நாகரிகம் சார்ந்திருக்க வேண்டிய ஒழுக்கு நற்பண்புகள் அதிக வேகத்தில் குறைந்து கொண்டே இருக்கிறது. இருப்பினும் எதிர்காலம் பற்றி நான் பயப்படவில்லை. சகோதர சகோதரிகளே, நாம் எதிர்காலத்துக்காக பயப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கையிலும் திட மனதிலும் குறைய வேண்டியதில்லை. ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரது புதிதாக அழைக்கப்பட்ட சீஷர்கள் கலியோவிலிருந்து இயேசு கொடுத்த முதலில் பதிவு செய்யப்பட்ட அறிவுரை வார்த்தையில் ஒரு வார்த்தை புத்தி கூறுதல் இருக்கிறது. பயப்படாதே. அவரது ஊழியத்தின் போது பல சமயங்களில் இந்த ஆலோசனையை திரும்ப கூறினார். தன் பரிசுத்தவான்களுக்கு நமது நாளில் இரட்சக சொல்லியிருக்கிறார், திடன் கொண்டிரு, பயப்படாதே, ஏனெனில் கர்த்தராகிய நான் உன்னாடி இருக்கிறேன், உன் அருகிலில் நிற்பேன்.
The Lord will stand by his
church. கர்த்தர் தன் சபையோடும் ஜனத்தோடும் நின்று அவர் வரும் வரை அவர்களுக்காக அவர்களை பாதுகாக்க வைப்பார். சியோனிலும் அவளது பிணையங்களிலும் சமாதானம் இருக்கும், ஏனெனில் அவர் அறிவித்திருக்கிறார். சியோன் மற்றும் அவளது பிணையங்கள் மீது ஒன்றாக கூடுதல் ஒரு பாதுகாப்பாகவும் புயலில் இருந்து அடைக்கலத்துக்கும் பூமி முழுவதிலும் கலப்பின்றி கோபத்தில் இருந்து ஊற்றப்படும் போது இருக்கலாம். சபை தன் அங்கத்தினர்களுக்கு அரணாக நிற்கிறது. உலகத்தின் நிலைமைகள் சில சமயங்களில் சோர்வாக தோன்றினாலும் விசுவாசமிக்க பிற்கால பரிசுத்தவான்கள் சியோனின் பிணையங்களில் அடைக்கலம் காண்பார்கள். மலையிலிருந்து கைகளால் அல்லாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கல் உலகம் முழுவதையும் நிரப்பும் உணரை உருண்டாகும். எந்த மனுஷ வல்லமையும் அதை தடுக்க முடியாது என்று கர்த்தர் விவரித்திருக்கிறார். கர்த்தரின் ராஜ்யத்தின் இறுதியான ஜெயம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மனுஷரின் பலத்தாலும் திறமைகளாலும் அல்ல, ஆனால் தேவன் இப்பிணையை தொடங்குபவராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பிரதான மூளைக்கல்லாக இருப்பதாலுமே. கடைசி நாட்களில் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமை பரிசுத்தவான்கள் மீதும் சிதறிக்கப்பட்டிருந்த கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்கள் மீதும் இறங்க கண்டேன் என்றாம். அவர்கள் நீதியாலும் மகா மகிமையில் இருக்கிற தேவனின் வல்லமையினாலும் ஆயுத தரித்தவர்களாய் இருந்தார்கள். நாம் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபைக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமது வழிகாட்டியாக இருக்க அனுமதித்தல் நம்மில் ஒவ்வொருவரும் நமது குடும்பங்களும் தேவ வல்லமை ஒரு பாதுகாப்பாக ஆயுதப்படுத்தப்படலாம். பாடுகள் வரலாம். நமக்கும் நம்மை சுற்றி நடக்கும் அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தாழ்மையாகவும் அமைதியாகவும் கர்த்தரில் விசுவாசித்தல் அந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலிலும் பலனும் வழிநடத்துதலும் கொடுக்கப்படுவார்கள். நமது ஒரே வாஞ்சை கர்த்தரை மகிழ்விப்பதும் மட்டுமே இல்லாமல் நாம் ஆழ்ந்த உள்ளார்ந்த சமாதானத்தில் ஆசீர்வதிக்கப்படுவோம். மறுஸ்தாபத்தின் தொடக்க நாட்களில் சபையார் கடும் பாடுகளை எதிர்கொண்டார். அந்த சமயம் பற்றி பின்வருவதை தலைவர் பிரஹாம் யங் சொன்னார். கூட்டத்தால் சூழப்பட்டு எல்லா விதத்திலும் மரணமும் அழிவும் பயமுறுத்தலும் இப்பொழுது போலவே என் ஆவியின் தெளிவில் ஆனந்தமாகவே உணர்ந்தேன். விளைவுகள் மந்தமாகவும் இருளாகவும் தோன்றால், ஆனால் சத்தியத்தின் காரணத்துக்கும் நீதியை நேசிப்பவர்களுக்கும் விளைவுகள் சாதகமாக இருக்கும் என்று நான் அறிந்தது தவிர ஒரு நேரத்தை சுவேசத்தில் நான் கண்டதே இல்லை. என் ஊழிய தோழன் பால் எப்பொழுதும் உற்சாகத்தோடு இருப்பவன். ஒரு இளம் தகப்பனாக பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டனன். தொடர்ந்து வந்த துயரங்களின் மத்தியிலும் பிறருக்கு ஆனந்தமாயும் நகைச்சுவை உணர்வோடும் சேவை செய்தான். அவனது முதல் சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு என்னுடைய அலுவலகத்தில் நுழைந்து சொன்னான், இயந்திர சக்கர நாற்காலியில் வாழ்க்கை தொடங்குகிறது. அவன் மரிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றுக்கணக்கானோர் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் போது ஒலிம்பிக் ஜோதியை தூக்கி பிடித்துக் கொண்டு சக்கர நாற்காலியை ஓட்டி வந்ததை நான் எப்பொழுதும் நினைக்கிறேன். எப்பொழுதும் எரிகிற அந்த ஜோதி போல பாலின் விசுவாசம் ஒருபோதும் குறையவில்லை. நான் பிரியாம் எங் பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்த பொழுது பல இளைஞர்களுடன் நான் ஒரு வீட்டில் வசித்தேன். என் அரைத்தோழன் புரூஸ் நான் அறிந்தவர்களிலே மிகவும் நேர்மையானவனாக இருந்தான். யாரை பற்றியும் எந்த நேரத்திலும் எதையும் எதிர்மறையாக அவன் பேசியதை நாங்கள் ஒருபோதும் கேட்டதில்லை. அவன் இருக்கும் போது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியாது. அவனது நல்ல உற்சாகம் இரட்சகர் மீதும் அவரது சுவிசேஷத்தின் மீதும் நீடித்த நம்பிக்கையில் வந்தது. ஒரு குளிரான காலையில் எனது மற்றொரு நண்பன் டாம் பல்கலைக்கழக வளாகத்திற்கு குறுக்கே நடந்து கொண்டிருந்தான். அப்போது காலை 7 மணி. வளாகம் அலையின்றி இருந்திருந்தது. அதிக காற்றுடன் பலத்த பனிக்கட்டி விழுந்து கொண்டிருந்தது. எவ்வளவு துர்ப்பாக்கியமான தட்பவெப்ப நிலை என டாம் நினைத்தான். இருளிலும் பனியிலும் அவன் மேலும் நடந்த போது யாரோ பாடுவதை அவன் கேட்டான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாளில் இந்த உலகத்தில் யாரால் பாட முடியும் என அவன் ஆச்சரியப்பட்டான். கண்டிப்பாக வீசுகிற பணியினோட எங்கில் நேர்மையான நண்பன் புரூஸ் வந்தான். வானத்தை நோக்கி நீட்டப்பட்ட கைகளுடன் அவன் பிராட்வே இசைக்குழுவின் ஓல்கமாவிலிருந்து ஒரு பாட்டை பாடிக்கொண்டிருந்தான். என்ன அழகிய காலை, என்ன அழகான நாள், நல்ல அழகான உணர்வு பெறுகிறேன், எல்லாம் எனக்கு சகமாய் இருக்கிறது. இடைப்பட்ட ஆண்டுகளில் இரண்டு புயலில் பாடிய அந்த பிரகாசமான குரல் விசுவாசமும் நம்பிக்கையும் எப்படிப்பட்டது என்பதன் சின்னமாக எனக்கு தெரிந்தது. இருண்ட உலகிலும் கூட பிற்கால பரிசுத்தவான்களாக பரலோகத்தின் வல்லமைகள் தேவை சபையினுடன் இதன் ஜனங்களுடன் இருக்கின்றன என அறிவால் ஆனந்தமாக பாடலாம். தேவகுமாரன் கிழக்கில் தோன்றி பூமியில் மீண்டும் அரசாளும் போது 1000 வருஷ தொடக்கத்தில் ஒரு அழகான காலை வரவிருக்கிறது என்ற உறுதியுடன் நாம் களி கூறலாம். உலக வரலாற்றில் 2 பிற அழகிய காலை பொழுதுகளை பற்றி நான் நினைக்கிறேன். 1820 வசந்த காலத்தில் நியூயார்க் பல்மராவில் அழகிய தெளிவான அக்காலையில் ஜோசப் ஸ்மித் என்று பெயர் கொண்ட இளைஞன் எல்லா சபைகளிலும் எந்த சபையில் சேர வேண்டும் என்று கேட்க மரங்களறந்த தோப்பினுள் நுழைந்து முழங்காலில் நின்று ஜெபித்தான். அந்த ஜெபத்துக்கு பதில் பிதா மற்றும் குமாரனின் தோற்றம் காலங்களில் நிறைவேறுதலின் ஊழிய காலத்தையும் பூமியில் இயேசு கிறிஸ்துவின் சபையின் மறுஸ்தாபித்தையும் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய சுற்றுமுதல் கொண்ட எருசலேம் பட்டணத்துக்கு சற்று வெளியே அழகிய கால நேரத்தை பற்றியும் நினைக்கிறேன். சூரியன் சந்தேகமின்றி அந்த ஈஸ்டர் காலையில் விசேஷத்து பிரகாசமாய் ஒளி வீசியது. தங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தரின் சரீரத்துக்கு எண்ணெய் பூச நம்பிக்கையுடன் சில பெண்கள் கூட்டம் கல்லறை தோட்டத்தினுள் வந்தது. இரு தூதர்கள் அவர்களை சந்தித்து அறிவித்தார்கள், உயிரோடு இருக்கிற மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். பாவம் மற்றும் மரணத்தின் மீது இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கொண்டதை பற்றி நான் சாட்சியளிக்கிறேன். நமது நித்திய பிதா மற்றும் அவரது நித்திய அன்பு இரக்கமுள்ள திட்டம் பற்றியும் நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் ஒவ்வொருவர் காலையும் எழுந்திருக்கும் போது விசுவாசத்தோடு பரலோகம் நோக்கி சொல்லவோமாக, ஓ எத்தனை அழகிய காலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினிலே ஆமென்.